இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இயேசுவே, உன் நாமம் எனக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஐயா. இயேசுவே, நீ ஒன்றே எனக்கு என்றும் குறையாத பொக்கிஷம் ஐயா. உலகின் சொந்தங்கள், உலகின் நேசங்கள் மாயை மறையுதையா, மாயையாய் மறையுதையா. இயேசுவே, உன் நாமம் எனக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஐயா. இயேசுவே, நீ ஒன்றே எனக்கு என்றும் குறையாத பொக்கிஷமையா.
Thank you.
தாயாக மடியிலே என்னை ஏந்திக் கொள்கின்றீர், தாயாக மடியிலே என்னை ஏந்திக் கொள்கின்றீர், தந்தையாய் தோழினிலே சுமந்து செல்கின்றீர், தந்தையாய் தோழினிலே சுமந்து செல்கின்றீர், ஆலோசனை சொல்ல நண்பராய் வருகின்றீர், ஆலோசனை சொல்ல நண்பராய் வருகின்றீர், சோர்ந்திடும் போது தேற்ற சொந்தமாய் வருகின்றீர், சோர்ந்திடும் போது தேற்ற சொந்தமாய் வருகின்றீர். இயேசுவே உன் நாமம் எனக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஐயா, இயேசுவே நீ ஒன்றே எனக்கு என்றும் குறையாத பொக்கிஷமையா. தாகத்திலே ஜீவ தண்ணீராய் வருகின்றீர், தாகத்திலே ஜீவ தண்ணீராய் வருகின்றீர், நோயிலே தவிக்கையில் மருத்துவராய் வருகின்றீர், நோயிலே தவிக்கையில் மருத்துவராய் வருகின்றீர், பாதை மாறும்போது வழிகாட்டியாகின்றீர், பாதை மாறும்போது வழிகாட்டியாகின்றீர், வழுக்கி விழும் பொழுது வலக்கரத்தால் தூக்குகின்றீர், வழுக்கி விழும் பொழுது வலக்கரத்தால் தூக்குகின்றீர். இயேசுவே உன் நாமம் எனக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சியையா, இயேசுவே நீ உன்றே எனக்கு என்றும் குறையாத பொக்கிஷமையா. உலகின் சொந்தங்கள், உலகின் நேசங்கள் மாயையாய் மறையுதையா, மாயையாய் மறையுதையா, இயேசுவே உன் நாமம் எனக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சியையா, இயேசுவே நீ உன்றே எனக்கு என்றும் குறையாத பொக்கிஷமையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே. விசேஷமாய் இந்த வார்த்தையை அவளோடு கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கருத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்த நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு திருச்சபை தேவன் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். சர்ச் காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். திருச்சபையை குறித்து வேதாகமத்திலே அநேக வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு திருச்சபை மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றுகின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் திருச்சபை மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த திருச்சபையிலே நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருக்கலாம், அல்லது திருச்சபையிலே நீங்களும் நானும் ஏதோ ஒரு பொறுப்பில் வகிக்கலாம், அல்லது அந்த திருச்சபைக்கு என்றாவது எப்பொழுதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படியும் இல்லை என்றால் ஒருவேளை இந்த திருச்சபை குறித்த எந்த அறிவும் திருச்சபை குறித்த ஞானமும் இல்லாதவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். இந்த நேரத்திலே திருச்சபையினுடைய முக்கியத்துவத்தை நாம் படிக்கும் பொழுது தயவாய் அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசிக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, திருச்சபை என்றால் என்ன? நாம் வாசிக்கும் பொழுது திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஒப்புக்கொள்ளும் விசுவாசிகளின் சமூகமாகும் என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் தெய்வமாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசிகள் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவனுடைய மக்களுடன் தொடர்ந்து நாம் உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டோம். ஆராதனைக்காகவும் கூட்டுறவுக்காகவும் வார்த்தையின் போதனைகளுக்காகவும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து அழைத்தார் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. திருச்சபையிலே அநேக காரியங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கர்த்தருடைய ராபோஜன ஆராதனை நம்மால் பார்க்க முடிகின்றது. வாதம் மாதம் ஒவ்வொரு முறையும் நாம் தேவாலயத்திலே செல்லும் பொழுது, வாரம் வாரம் ஒவ்வொரு முறையும் நாம் தேவாலயத்திலே செல்லும் பொழுது தேவன் நம்முடைய விடுகூட பேசக்கூடிய காரியத்தை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடிகின்றது. திருச்சபையின் அதன் அதிகாரத்தை கிறிஸ்துவிடம் இருந்து பெறுகிறது. அப்படி என்றால் திருச்சபையின் அதிகாரி, திருச்சபையை நடத்தக்கூடியவர் கிறிஸ்து என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் இந்த திருச்சபையிலே தேவாலயத்திலே நம்முடைய பிள்ளைகளை அனுப்பும் பொழுது, நம்முடைய குடும்பங்களை அழைத்து செல்லும் பொழுது, அது நமக்கும் தேவனுக்குமான ஒரு உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் திருச்சபை மிக மிக முக்கியமானது. அந்த திருச்சபையை நாம் ஒருபோதும் தவற விடக்கூடாது என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய திறனாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேம்படுத்தும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே வேதாகமம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களை சம்பாதித்து கொண்டார். சம்பாதித்து கொண்ட கர்த்தர் இந்த திருச்சபையை நடத்தும்படி ஒரு சில மேய்ப்பர்களை வைக்கின்றார். ஆனால் திருச்சபையிலே கர்த்தர் யாரை பயன்படுத்துகின்றார் என்று பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பயன்பட்டு வருகின்றார் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் திருச்சபை மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. தேவனுடைய ஆலயம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் அதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று நாம் பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நாம் திருச்சபைக்கு கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். திருச்சபை என்றால் என்ன, அதனுடைய பதம் என்ன என்று நாம் கேள்விகளை கேட்கும் பொழுது, கிரேக்க வார்த்தை எக்லிசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அதனுடைய பொருள் அன் அசம்பிளி ஆஃப் பீப்புள், அல்லது தேவனுடைய பிள்ளைகள் வாசம் செய்யக்கூடிய அல்லது கூடக்கூடிய ஒரு இடம் என்று அதனுடைய பொருளாக இருக்கின்றது. அப்படி என்றால் திருச்சபை என்று நாம் சொல்லப்படும் பொழுது அது வெறும் கட்டிடத்தை மாத்திரம் வைத்து நாம் சொல்ல முடியாது, அல்லது அதில் இருக்கக்கூடிய ஜனங்களை மாத்திரம் வைத்து சொல்ல முடியாது, அல்லது அதை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து நாம் சொல்ல முடியாது. திருச்சபை என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் என்று சொல்கின்றது. அசம்பிளி ஆஃப் பீப்புள், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் இணைக்கக்கூடிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. மத்தேயு 18:20 வாசிக்கும் பொழுது, எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினாலே துதிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மதிலே நான் வாசம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அப்படி என்றால் திருச்சபை என்று சொல்லப்படும் பொழுது 2 அல்லது 3 நபர்களுக்கு மேலாக எங்கே அவர்கள் ஒன்றாக இணைந்து ஜபிக்கிறார்களோ, எங்கே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அந்த இடம் அந்த ஸ்தலம் திருச்சபையாக மாறுகின்றது என்று வேத வார்த்தை சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:28 நாம் வாசித்த வண்ணமாக, கர்த்தர் தம்முடைய சுய இரத்தத்தினால் மீட்டு கொண்டது இந்த திருச்சபை. இந்த திருச்சபை நடத்தும்படி அநேகர்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஏன் இந்த திருச்சபை முக்கியமானது? நாம் எதற்காக திருச்சபைக்கு செல்ல வேண்டும்? அநேக காரணங்கள் இருக்கின்றது. நாம் திருச்சபைக்கு செல்லும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 4:11 வாசிக்கும் பொழுது அன்பை குறித்து சொல்கின்றது. இரண்டாவது, நம்முடைய ஐக்கியத்தை மேம்படுத்த நாம் திருச்சபைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. எபிரேயர் 10:24-25 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் திருச்சபை செல்லுவதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று வேதாகமம் சொல்கின்றது. நாம் அங்கே செல்லும் பொழுது நமக்குள் ஒரு ஐக்கியம் உருவாகுகின்றது. ஆகையால் திருச்சபைக்கு செல்ல வேண்டும். அதே போல 1 கொரிந்தியர் 14:26 வாசிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், அவர்கள் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று உற்சாகப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கின்றது. 6:2 வாசிக்கும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் ஜபம் செய்யுங்கள். நாம் ஏன் திருச்சபைக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய நபர்களை நாம் நேசிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு நம்மை நேசித்தது போல அவர்களையும் நேசித்து அவர்களுக்கும் கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். நம்முடைய அன்பின் ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க வேண்டும். மிக முக்கியமானது. ஆனால் இன்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம் திருச்சபைக்கு இந்த காரணங்களுக்காக தான் செல்கின்றோமா என்பதை நாம் கேட்க வேண்டும். அநேக நேரங்களில் திருச்சபைக்கு செல்வோம், யார் பிரசங்கம் செய்தார் என்று தெரியாது, உங்கள் பக்கத்திலே யார் அமர்ந்தார்கள் என்று தெரியாது, உங்களோடு யார் பேசினார்கள் என்று தெரியாது. நீங்கள் செல்வீர்கள் வருவீர்கள், அப்படியாகத்தான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை திருச்சபையில் செலவழிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களை, நாம் திருச்சபைக்கு ஏன் செல்கின்றோம், ஆலயத்துக்கு ஏன் செல்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானது. அங்கே சென்று கர்த்தருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. திருச்சபை ஒவ்வொருவருடைய தனி மனித மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு பெரிய பங்கை கொடுக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் திருச்சபை மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் அநேக வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எபேசியர் 4:32 நாம் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இந்த குணாதிசயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். மேலும் திருச்சபை எதற்கெல்லாம் பயன்படுத்துகின்றது, திருச்சபையில் நாம் எதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது 3:16 நாம் வாசிக்கும் பொழுது உபதேசங்கள் திருச்சபையிலே செய்யப்படுகின்றது. ஆகையால் அந்த உபதேசங்கள் நல்ல உபதேசங்களாக இருக்க வேண்டும். 6:1-2 நாம் பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் பொறுப்புடைமை இருக்கின்றது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புடைமை, அதே போல திருச்சபையிலே போதகருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு உடைமைகளை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் பொறுப்புடைமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகமும் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் திருச்சபை அநேக நேரங்களில் ஒருவருக்கொருவர் ஜபிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும். அங்கே ஊழியங்கள் நடைபெற வேண்டும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது இந்த திருச்சபையின் அதிகாரி யார், இந்த திருச்சபைக்கு அதிகாரிகள் யார் என்ற கேள்வியை நாம் கேட்கலாம். அநேக முறை இந்த திருச்சபையை கண்காணிக்கக்கூடிய போதகருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கின்றது, உண்மைதான். அதே போலவே திருச்சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது, உண்மைதான். அதே போலவே திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலாக்கா தலைவர்களுக்கும் ஒரு முக்கிய தன்மை இருக்கின்றது, உண்மைதான். ஆனால் இவர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் நிஜமாகவே இந்த திருச்சபையின் மிக முக்கியமான ஒருவர் யார், யார் இந்த திருச்சபை கண்காணிக்கக்கூடியவர் என்று நாம் பார்க்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் 4:11 வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனார். அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வேதாகமத்தை பார்க்கும் பொழுது வேத வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த திருச்சபையினுடைய மூளைக்கல் யார் என்று சொல்கின்றது என்றால் கிறிஸ்து என்று சொல்கின்றது. அவராலே அன்றி வேறொன்றாலும் கட்டப்பட முடியாது என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த திருச்சபையை கட்டக்கூடியவர் கிறிஸ்து, கிறிஸ்துவே இந்த திருச்சபையை கட்டுகின்றார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அவரே அந்த திருச்சபையின் அதிகாரியாக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 19:22-22 நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வேதாகமம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கின்றது. திருச்சபையின் ஆரம்ப நாட்களிலே அப்போஸ்தலர்கள் திருச்சபைகளை ஸ்தாபித்தார்கள், அவர்கள் கட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் மூளைக்கல் யார் என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று சொல்கின்றது. அவராலே மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழுப்புகின்றது என்று சொல்கின்றது. அப்படி என்றால் திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு யாருக்கு என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே திருச்சபையை கட்டுகின்றார், அவரே திருச்சபையை வளர்க்கின்றார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சங்கீதம் 127 முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறன் பிரயாசம் வெறிதா என்று சங்கீதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் வீடை கட்டுகின்றவர் கர்த்தர் என்று வேதாகமம் சொல்கின்றது, ஆலயத்தை கட்டுகின்றவர் கர்த்தர் என்று வேதாகமம் சொல்கின்றது. ஆகையால் கர்த்தர் தாமே அந்த திருச்சபையின் அதிகாரியாக மூளைக்கல்லாக இருக்கின்றார். இரண்டாவது, இந்த திருச்சபையை தேவன் தம்மோடு எவ்வாறு ஒப்பிடுகின்றார் என்று பார்க்கலாம். மணவாளன் மணவாட்டி என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். மத்திய 25 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 10 கன்னிகளை குறித்து அங்கே வேதாகம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இந்த 10 கன்னிகையிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆனால் இவர்கள் மணவாளனை சந்திக்கும்படி இரவிலே விளக்கை எடுத்து கொண்டு சென்றார்கள் என்று ஒரு ஊமை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்க்கும் பொழுது அந்த மணவாளன் யார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்றது. மத்திய 9:15 வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். மார்க் 2:19 வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். ஆகையால் திருச்சபை மணவாட்டியாகவும் கிறிஸ்து மணவாளனாகவும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் நீங்கள் மணவாட்டியாக இருக்கிறீர்கள், மணவாட்டியாகிய நீங்கள், மணவாட்டியாகிய நான், திருச்சபை யாரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்றால் மணவாளன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மணவாளனாக இந்த பூமிக்கு வந்து நம்மை அழைத்து செல்ல போகின்றார், அவருடன் கூட பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகின்றார். அவருடைய இரண்டாவது வருகை இருக்கின்றது. ஆகையால் நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 19:7 வசனத்திலிருந்து 9 வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக வேத வார்த்தை சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்கின்றது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மணவாளன் யார் என்று பார்க்கும் பொழுது அவருக்காக, அவருடைய இரண்டாவது வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க ஒவ்வொரு திருச்சபையும் ஆயத்தம் ஆக வேண்டும், ஆயத்தம் படுத்தப்பட வேண்டும். மிக முக்கியமானதாக அது இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசையா 54:4-5. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ இளைச்சை அடுவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இன் இருப்பு நிந்தைய இனி நினையாதிருப்பாயாக. வேதம் சொல்கின்றது, நீ கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். வேதம் சொல்கின்றது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அதாவது அவரே உன் மணவாளன் என்று சொல்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த திருச்சபையானது கிறிஸ்துவோடு கூட இணைய வேண்டும், கிறிஸ்துவின் சரீரமாக திருச்சபை இருக்கின்றது என்று நம்மால் வேதத்திலே பார்க்க முடிகின்றது. கொலோசியர் 1:18 வசனம் வாசிக்கும் பொழுது, நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம், திருச்சபையாகிய நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கின்றது. அவருடைய சரீரத்திலே இணைந்திருக்கிறோம் என்று சொல்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய சரீரங்கள் கை கால் கண்கள் இருக்கின்றது, ஆனால் இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், திருச்சபையின் தலை அவர் என்று பார்க்கின்றோம். ஆம், திருச்சபையாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தேவ அன்பிலே வளர்க்கப்பட வேண்டும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. திருச்சபையின் குடும்பம் தேவனுடைய குடும்பம் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த குடும்பம் எப்பொழுதும் பலமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அக்கறையாக இருக்க வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக திருச்சபைகளிலே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, அநேக திருச்சபைகளிலே இந்த காரியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது திருச்சபையிலே பெருமை வந்துவிட்டது, நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற காரியம் வந்துவிட்டது. ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதாகமம் சொல்கின்றது, கிறிஸ்து தான் திருச்சபையின் தலையாக இருக்கிறார். எபேசியர் 5 பார்க்கும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம், அவயங்களாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் அன்பு காண்பித்து ஒருவர் மேல் ஒருவர் அக்கறை வைத்து திருச்சபையாகிய கிறிஸ்துவின் திருச்சபையை வளர்க்க நாம் பாடுபட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருக்கும் கிருபை அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்திட்டோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்றால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ள என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
சமூகம் என் முன்னே என்றென்றும் வழி நடத்தும், உம் சமூகம் என் முன்னே என்றென்றும் வழி நடத்தும். கலங்கேனா திகையேனா என்னை காண்கின்ற தேவன் நீரே, கலங்கேனா திகையேனா என்னை காண்கின்ற தேவன் நீரே.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.